இன்னைக்கு கூட இந்த செய்தியினுடைய தலைப்பு, நீங்க அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா என்பதுதான் அந்த தலைப்பு. ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரமாகவே வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அவருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களான்னு உங்களே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நாம இருக்கிறோம். ஆண்டவர் வல்லமையாக பேசி இந்த காலங்கள்ல இத நம்ம பார்த்தும் கேட்கிறார். அதற்காகத்தான் நான் தெரிவு செய்திருக்கிற வேத பகுதி இங்க மத்தேயு 24வது அதிகாரம். அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வசனங்களை இங்கு காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தின் அடிப்படையில இந்த மாலை நேரத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் ஆண்டவர் இந்த விஷயத்தை சொன்னதற்கு காரணம் என்ன, யாருக்கு இதை சொன்னார் என்பதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அப்படி பார்க்கிற பொழுது 1வது வசனம் சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில். இந்த தேவாலயம் எருசலேம் நகரத்தில் இருந்த தேவாலயத்தை குறிக்கிறது. இயேசு அந்த காலத்துல இஸ்ரவேல்ல எருசலேமுக்கு வந்து அங்கு நிறைய பிரசங்கங்கள் செய்து, அதுக்கு பிறகு சுற்று வட்டாரங்கள் எல்லாம் அவர் போய் பிரசங்கம் செய்திருக்கிறார். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் தேவாலயத்துல ஒரு பிரசங்கத்தை கொடுத்து அந்த தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகிற நேரத்தில் சீசர்கள் ரொம்ப ஆவலோடு அந்த எருசலேம் ஆலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அதாவது அந்த கட்டடம் அவங்களுக்கு புதுசு இல்ல, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது, இத பத்தி பேசலாமே, இத பத்தி ஆண்டவர்களே சொல்லலாமே என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள். அப்படியான நேரத்தில் இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வந்து ஏதாவது கட்டின கட்டடம். ஏன்னா இந்த கோவிலையும் அந்த மதில்களையும் பத்தி பழைய ஏற்பாட்டுல நம்ம ரொம்ப வாசிச்சிருக்கோம். அப்படி பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் மக்களினுடைய கீழ்ப்படியாமைக்கும் அவர்கள் ரொம்பவும் தவறா நடந்ததுக்காகவும் ஆண்டவர் பல காலம் அவளை தண்டித்து இருக்கிறார். புறஜாதி நாடுகளுக்கெல்லாம் அவர்களை கொண்டு போய் அங்கு இருக்கும்படியாக ஒரு தண்டனை சிறைவாசத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி நம்ம பார்க்கிற பொழுது நெகேமியாவினுடைய காலத்துல ஜெருபபல் எல்லாம் கூட அந்த வந்து கோயிலை கட்டி இருக்கிறாங்க. விடுதலை கிடைத்த பிறகு மதில்களையும் கட்டி இருக்கிறாங்க. இப்படி அந்த கோயிலுக்கு பல தடவை ஆபத்துக்கள் வந்து போயிருக்கிறது. இப்ப இந்த கோயில ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அந்த அழகாக கட்டப்பட்டு வைத்திருந்த அதை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார், அந்த கோவில்ல ஒரு கல்ல இன்னொரு கல் இராத படிக்கு அது தலைமட்டமாய் போய்விடும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே சொல்லுகிறேன்னா ஆணித்தரமா சொல்லுகிறேன், இது நடக்கும்னு அர்த்தம். அப்ப அவர் சொல்லி முடித்த பிறகு அது அந்த சீடர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். என்னடா இப்படி போய் சொல்லிட்டாரே நம்ம கோவிலை பத்தின்னு அவளுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். இருதயத்துல ஒரு கலங்கம் கூட ஏற்பட்டிருக்கும். அப்ப நம்ம வாசிக்கிற 3வது வசனத்துல, பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில். அப்ப அவங்க என்ன சத்தம் போடாம அமைதியா நடந்து போயிட்டாங்க. அப்படியெல்லாம் போய் அந்த கோவிலுக்கு வெளியில இருந்த ஒலிவ மலையில அவங்க போய் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு மேட்டுப்புறமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பொழுது இப்ப அந்த சீடர்கள் அமைதியா அவர்கிட்ட தனியா வர்றாங்க. அவர் வந்து என்ன ஒரு கேள்வியை கேக்குறாங்க, இந்த கோயிலை பத்திய கேள்விதான். இப்ப இவ்வளவு நேரமா அவர்கள் அமைதியா அவங்களுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு, இவ்வளவு அதிருப்தியான ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, என்னத்தான் என்ன நடக்க போகுது, சரி அவர்கிட்ட போய் கேட்டுடலாமே சொல்லி இந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேள்வி? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஆண்டவரே இப்படி இந்த கோயில் எல்லாம் தரமட்ட மாத்தி போயிரும்னு ஒரு அதிரடியா பார்த்து சொல்லிட்டீங்களே, இதெல்லாம் எப்ப நடக்க போகிறது? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்ப அவர்கள் கேள்வி வந்து நமக்கு வாசித்து பார்க்கிற பொழுது அங்க இப்ப இதெல்லாம் எப்ப நடக்க போகுது ஆண்டவரே, நீங்க எப்ப வரப்போறீங்க, அப்ப உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, அதுக்கெல்லாம் என்ன சயின்ஸ் இருக்கு, எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? உண்மையில் அவங்க கேட்கிற பொழுது உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று கேட்கிற பொழுது அவங்களுக்கு ஒரு டேட் குறிச்சு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அதோட உலகத்தின் முடிவை குறித்தும் அதற்கான அடையாளங்களையும் கேட்கிறார்கள். ஆகவே இந்த ஒரே கேள்வியில ஒட்டு மொத்தமா எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்து இந்த சீடர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கறத நாம பார்க்கிறோம். அப்படி அவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்துல இது எல்லாமே ஒரே கேள்வியாக அந்த அதற்கெல்லாம் அடையாளம் என்ன என்று அவர்கள் நினைத்து ஆண்டவரை பார்த்து கேட்ட பொழுதும் ஆண்டவர்களுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. 4வது வசனத்துல இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். யாருமே இந்த விஷயத்துல உங்களை ஏமாத்திராதபடி ரொம்ப கவனமா இருங்க. இப்படி சொல்லுகிற பொழுது நமக்கு தெரியும் உண்மையிலேயே இந்த காலத்துல இந்த கொரோனா வைரஸ் உலகத்தையே ரொம்ப தலகுப்புற போக வைத்து எவ்வளவோ மனிதர்கள் இறந்து போகிறதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற நேரத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்று போலித்தனமாக சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் வந்து இது அவிசுவாசிகளை தான் பாதித்து அழிக்க போகுது, கிறிஸ்தவர்கள் ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் இந்த பேய் விரட்டுகிற மாதிரி இந்த கொரோனா வைரஸையும் கூட போறதுக்கு பிரார்த்தனை பண்ணி ஜெபம் பண்ணி மக்களை ஏமாத்துறவங்க கூட இருப்பாங்க. இதை வச்சு புதுசு புதுசா தீர்க்க தரிசனம் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவர் அப்பவே சொல்லி இருக்கிறார், எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஒருத்தருமே உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரியானவர்களை எல்லாம் பயன்படுத்தி பிசாசு உங்களுடைய விசுவாசத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடலாம். ஆகவே யாரும் உங்களை ஏமாற்றி விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஏன் அவர் காரணம் சொல்லுகிறார், ரொம்ப பேரு என் பேரை வச்சுக்கிட்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதாவது நான் வருவதற்கு முன்பாக, இந்த உலகம் முடிவதற்கு முன்பாக, நான் வருவதற்கு முன்பாக நடக்க போகிறத பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி வந்து அவர்கள் எல்லோரையும் வஞ்சிக்க பார்ப்பார்கள், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். உங்க பாருங்க ஆரம்பத்திலேயே சொல்றார், முதலாவது நீங்க கவனமா இருக்கணும், யாரும் உங்களை ஏமாத்திராதபடி பார்த்துக்கிட்டு. ரொம்ப பேருக்கு நாமளே வேதத்தை நல்லா வாசி கத்துக்கணும் அப்படிங்கிற இருதயம் இல்ல, ரொம்ப ஒரு ரிச்சுவல் மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறதோட இருப்பாங்க. வசனத்தை காது கொடுத்து நல்லா கேக்கிறது இல்ல, நாமளும் சொந்தமா அந்த வசனத்தை பார்த்து படித்து ஆராய்ந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறோம்னு அதுக்காகவும் கஷ்டப்படுறது இல்ல. இப்படியாவது இருக்கிறவங்க தான் இலகுவா விழுந்து போவார்கள், போலி போதனைகளுக்கு இடம் கொடுத்து விழுந்து போகிறவங்க அப்படிப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றார், நம்ம எப்பவுமே எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கிற காலத்திலும் இந்த மாதிரி நமக்கு தொல்லைகள் வருகிற காலத்திலும் கூட யாருமே நம்ம வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையா இருக்கணும். பிசாசு நம்ம எப்பவுமே வஞ்சிக்க பார்ப்பான், அதுக்கு அவன் மனிதர்களை பயன்படுத்துவான், போலி தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துவான். ஆகவே நம்ம வஞ்சிக்காமத படிக்கு நாம இருக்கணும். அது மட்டுமல்ல, அப்படி பயமுறுத்துவாங்க, என்னென்னவோ சொல்லி நம்ம பயமுறுத்துவாங்க, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. என்னதான் நடந்தா கூட சுத்தி வர ஒரு கிறிஸ்தவ கலங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. வாழ்க்கையில கலக்கம் அடைவதற்கான சம்பவங்கள் நடக்கத்தான் போகுது, அது நடக்காம இருக்காது. வரலாற்றை திரும்பி பார்க்கிற பொழுது எவ்வளவு நடந்திருக்கு வரலாற்றுல, அவர்கள் நாம மட்டும் நம்ம காலத்துல நடக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கலாமா? வேதம் சொல்லுகிறதே பழைய ஏற்பாடு பூரா நம்ம பார்க்கலையா? அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல ஏன் அப்படி நடக்க கூடாது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே நடந்திருக்கிறது. அவங்க நம்ம என்ன செய்யணும்? கலங்காதபடி இதையெல்லாம் பார்த்து, நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்த்து நாம கலங்காதபடி கவனத்தோடு இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், நிதானமா இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் இதெல்லாம் நடந்துதான் ஆகணும், சம்பவிக்க வேண்டியது. ஆனா இப்படியே இந்த காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒண்ணுக்கு பின்னாக வந்து கொண்டு போனாலும், இவையெல்லாம் நடந்தாலும் முடிவு உடனே வராது. அவங்களுடைய கேள்வியில ஒண்ணு, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? பாத்தீங்களா, முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்ப இந்த இடத்துல இதோட ஆண்டவர் முடிச்சிடல, அவர் தொடர்ந்து பேச போகிறார், பல காரியங்களை அவர்களுக்கு விளக்கம் அளிக்க போகிறார். ஆகவே நீங்க இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துல ஆரம்ப கட்டமாக இங்க அவர் சொல்லுகிற காலத்துல ஒரு முக்கியமானதை நம்ம பார்க்கிறோம். அதாவது நாம வாழ்கிற இந்த கால பகுதியில, இந்த கொரோனா வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிற இந்த கால பகுதியில நமக்கு சம்பந்தமான ஒன்று அங்கு இருக்கிறது. என்ன? ஏழாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கொள்ளை நோய்கள் உண்டாகும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஒன்று கொள்ளை நோய், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிளேக்ஸ் என்று சொல்லி. இப்ப வந்து நம்ம பாதித்து கொண்டிருக்கிற, இந்த உலகத்தை பாதித்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் ஒரு பிளேக் தான். சில நேரம் நம்ம பழைய ஏற்பாட்டுல பாக்குற பொழுது அந்த பிளேக்ஸ் அனுப்பி எகிப்தியர்கள் மக்கள் மத்தியில பிழைய வாதிகளை ஆண்டவர் செய்தார். ஆனா இன்னைக்கு இது முழு உலகமுமே. நான் நேற்று கூட கேள்விப்பட்டேன், ட்ரம்ப் சொன்னார், 185 நாடுகளை இதுவரை பாதித்திருக்கிறது. உலகத்துல 185 நாடுகளை இதுவரை இது பாதித்திருக்கிறது. ஆகவே இது ஒரு கொள்ளை நோய் தான். அந்த நோயை போல இன்றைக்கு பெரிய பாதகங்களை இது செய்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு, மனிதர்களுக்கு அதிகமா பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. பெரிய பெரிய நாடுகளின் பொருளாதாரத்தை எல்லாம் சரிவடைந்து போகும்படியாக செய்திருக்கிறது. உலகத்துல நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடிய அளவுல ரொம்பவும் பிரமாதமாக இருந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் இன்னைக்கு தரையிறக்கம் செய்து வைத்திருக்கிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ், இதெல்லாம் எழுந்து பறக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் எல்லாம் இப்படி யோசித்து பாக்குற பொழுது, ஒரு சாதாரண கிருமி இந்த கொள்ளை நோய் உலக நாடுகளுக்கெல்லாம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் வரும், இதெல்லாம் சம்பவிக்கும். பழைய ஏற்பாட்டை வாசித்து பாக்குற பொழுது இந்த கொள்ளை நோய் முதல் தடவையாக இங்கு ஏற்படல, அந்த பிளேக் பழைய ஏற்பாட்டுல ஏற்பட்டு இருக்கிறது. பல தடவைகள் நம்ம பழைய ஏற்பாட்டு வரலாற்றுல பாக்குறோம். ஆகவே அது நம்ம காலத்திலையும் அது வந்திருக்கிறது. ஆனா இதெல்லாம் நடக்கத்தான் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இது சம்பவிப்பது அவசியமாக இருக்கிறது. இதை யாரும் தடுக்க முடியாது. இதையெல்லாம் வரத்தான் போகும்னு வேதத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நாம தான் என்ன செய்யணும்? நாம யாரும் நம்ம வஞ்சிக்காதபடி பார்த்துக்கணும், தவறான காரியங்களை சொல்லி. நாமும் எச்சரிக்கையா இருக்கணும், கலங்காதபடி. ஏனென்றால் இதையெல்லாம் நிச்சயமா நடந்தே ஆகணும். உலகம் முடிவதற்கு முன்பாக இதெல்லாம் நடந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற 8வது வசனத்துல, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அதுக்கு நம்ம திரும்ப வருவோம். அதுக்கு அந்த அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு அதுக்கு முன்பாக இங்க ஆண்டவர் என்ன செய்யறாங்கறத நான் சொல்லிடணும். இந்த சீசர்கள் வந்து ஆண்டவர் எப்ப இந்த ஆலயம் தரமட்டமாக்க போகிறது, உலக முடிவு எப்ப நடக்க போகிறது, அதோடு சேர்த்து உங்களுடைய வருகை எப்ப இருக்க போகிறது என்று கேட்கிற பொழுது அவருடைய கேள்வி அவர் ஒரே கேள்வியா நினைத்து கேட்ட பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் கேள்வி ஒரு கேள்வி இல்ல, அதுல ஒண்ணுக்கு மேல இருக்குது. அவங்க ஆண்டவருடைய வருகைக்கு நாள் பார்த்து கேட்கிறாங்க. எனக்கு ரொம்ப பேருக்கு அது ரொம்ப ஆர்வமா இருக்கும், எப்ப அவர் வருவார்னு ஒரு நாளும் டைமும் அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கோயிலோட சம்பந்தப்படுத்தி கேட்கிறாங்க. அவர்களை பொறுத்த அளவுல இந்த கோயில் தலைமட்டமாவது உலகம் முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா இஸ்ரவேலனுக்கு அந்த கோயில் ஒரு பெரிய காரியம் வாழ்க்கையில, அந்த கோயில் உயிர் மாதிரி. அந்த கோயிலுக்கு ஆபத்து வருகிறது என்று வருகிற பொழுது அவர்களின் தேசத்துக்கே ஒரு ஆபத்து வந்த மாதிரி தான். இன்னைக்கு கூட இஸ்ரவேலை நீங்க எடுத்து பார்த்தா ஜோர்டானோட இருந்த அந்த எருசலேம அவங்க தங்களோட இணைச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படி செய்தாங்க? அது தாவீதின் கோயில், அது எப்பவும் இஸ்ரவேலுக்கு தான். ஆகவே அவங்க அந்த பகுதியை தங்களுடைய நாட்டோட இணைத்து கொண்டார்கள். அவங்களுக்கு வாக்கு லட்சியமே அந்த இஸ்ரவேல்ல எருசலேம் தான் தலைநகரா இருக்கணும். அதுக்குன்ட்டு எவ்வளவோ காரியங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா கூட இன்னைக்கு அதை அங்கீகரித்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு அந்த கோவில் தான் எல்லாம். ஏன்னா அந்த கோவில்ல தான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. அது வந்து ஆண்டவர் கட்ட சொன்ன கோவில், சாலமோன் கட்டிய கோவில். அந்த கோவில்ல தேவனுடைய பிரசனம் இருந்தது. அந்த கோவிலில் தான் அந்த யூத மக்கள் வழிபாடு நடத்தணும், வேற எங்கேயும் அவர் ஆராதிக்க போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார் என்பதையும் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஆகவே அந்த கோவில் தலைமட்டமாகிறது என்றால் எங்களுக்கு வாழ்க்கையே போச்சு, சொல்லுவாங்க இல்லையா, குடிமொழி போயிடுச்சுன்னு, அந்த மாதிரி ஒரு காரியம். ஆகவே அவர்களை பொறுத்த அளவில் அந்த கோவில் இல்லாமல் போவதானால் அது உலகத்தின் முடிவுதான், அது ஆண்டவருடைய வருகை தான் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கல, அவருக்கு தெரியாது என்ன இருக்கிறது. ஆகவே அவர் என்ன செய்கிறார், அவர் வாழ்ந்த காலத்திற்கு பிறகு இந்த கோவில் முடிய போகுது. அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த கோவில் தலைமட்டமாக்கப்பட போகிறது. அதையும் அவர் விளக்கப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் எப்ப முடிவுக்கு வரப்போகிறது என்பதையும் விளங்கப்படுத்துகிறார். தன்னுடைய வருகை எப்போது இருக்க போகிறது என்பதற்கான அடையாளங்களை கொடுக்கிறார், சில அடையாளங்களை கொடுக்கிறார். ஆகவே இது எல்லாவற்றையும் அவர் 24-25 அதிகாரங்கள் ரெண்டிலையும் அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஒன்னுக்கு பின் ஒன்னாக இப்படித்தான் நடக்கும்னு ஆண்டவர் அங்க சொல்லுறார். அவர் அதை எல்லாமே அதுக்குள்ள வைத்திருக்கிறார். நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும், எந்த சம்பவம் எந்த காலத்துக்கு எந்த பகுதிக்கு உரியது என்பதை நம்ம தான் ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். ஆனா அது எல்லாமே அந்த 24-25 அதிகாரங்கள்ல இருக்கிறது. இது இந்த ரெண்டு பகுதியிலும் ரொம்ப எஸ்கட்டாலஜின்னு சொல்லுவோமே, அதாவது ஆண்டவரின் வருகையின் காலம், கடைசி கால போதனைகளை அருமையாக அநேக காரியங்கள் இதுல இருக்கிறத பாக்கிறோம். நமக்கு இந்த ரெண்டு அதிகாரங்களையும் படித்து முடிப்பதற்கு இன்னைக்கு நேரம் இருக்காது. ஆகவே நம்ம எடுத்துக்கொண்டிருக்கின்ற வசனங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒண்ணு மட்டும் இங்க கவனிக்கணும், அந்த சீடர்களுக்கு ஆண்டவருடைய வருகையின் நேரம் ரொம்ப அவசியமாக தேவைப்பட்ட பொழுதும் அவர் கடைசி வரையும் அதை சொல்லல. அவர் அதற்கான அடையாளங்களை கொடுக்கிறார். சில அடையாளங்கள் இருக்கிறதுன்னு சொல்றார். அந்த அடையாளங்களை நீங்க பார்க்கிற பொழுது வரலாற்றுல என்னுடைய வருகை சமீபத்தில் இருக்கிறது, ஐ எம் கமிங், சீக்கிரமே வருகிறேன் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆனா அது என்ன நாள் எந்த நேரம்ங்கிறத மட்டும் அவர் ரகசியமாக வைத்திருக்கிறார். மனிதகுமாரனுக்கே தெரியாமல் பிதாவுக்கே தெரிந்தது என்று கூட தேவன் அதை பற்றி சொல்லி இருக்கிறத வேதத்துல வாசிக்கிறோம், சரிங்களா? ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. இங்க வந்து இந்த 7-8 வசனத்துல நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கொலை நோய் வருகிறது, அது பல காலமாக இந்த உலகத்தை பாதித்திருக்கிறது. அப்படியான காரியம் தான் வருவதற்கு முன்பு சம்பவிக்க வேண்டும். நம்முடைய காலத்தில் அது சம்பவித்திருக்கிறது. அது எதை நமக்கு சொல்லுகிறது? 8 வசனத்துல பாருங்க, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இங்க இந்த வேதனைகளுக்கு ஆரம்பம் என்ற வார்த்தை பிரயோகம் எதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு குழந்தைய பெறப்போகின்ற ஒரு தாயினுடைய பிரசவ வேதனையை இது குறிக்கிறது. பிரசவம் வருகிற பொழுது எப்படி இருக்கும்? உடனே வயிற்று வலி வந்து புள்ள பிறந்துறாங்க, அதுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உடனே புள்ள வராது. நம்ம அந்த டேங்க், வாட்டர் டேங்க் உடையிற வரையும் கவனமா இருந்து பார்த்து அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும். ஆகவே பிரசவ வேதனைங்கிறது சில நேரம் முள்ள வரும், அப்புறம் அது புள்ள பிறக்கிறதுக்கு முந்தி தான் அது கொஞ்சம் கூடிக்கிட்டு போகும். அப்ப அது ஒரு கால பகுதி. ஆகவே இது அதிகரித்து மெதுவா ஆரம்பிச்சு இடைவெளி விட்டு அதிகரித்து போய் கடைசியில புள்ள பிறக்கிற நிலைக்கு போறது, அதுதான் பிரசவ வேதனைன்னு வேதத்துல நமக்கு கூட தெரியும். இங்க சொல்லுகிறார், இது வேதனைகளுக்கு ஆரம்பம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு முன்பாக எப்படி பிரசவ வேதனை படுவாளோ அதே போல இதுக்கு ஆரம்பம் தான். ஆரம்பம் தான் என்ன அர்த்தம்? புள்ள பிறக்க போகுது, அதுக்கு பிறகு இந்த வேதனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும், அதுக்கு பிறகு புள்ள பிறக்கும். அதே போல இயேசு வரப்போகிறார், இது பிரசவ வேதனைக்கு ஆரம்பம். இப்ப வந்திருக்கிற இந்த பிளேக், இந்த கொள்ளை நோயாகிய கொரோனா வைரஸ், COVID-19 சொல்றாங்களே, இது ஒரு பிரசவ வேதனைக்கு ஆரம்பங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவே இதுவே உலக முடிவுன்னு அர்த்தம் அல்ல, உலகம் முடியாது, இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. நீங்க கூட யோசிக்கலாம், அப்படியே ஆரம்பமே இவ்வளவு பயங்கரமா இருக்கிறதா? ஆரம்பத்துல ஸ்பானிஷ் ஃபுளூன்னு ஒண்ணு வந்த பொழுது 1918 சொல்றாங்க வரலாற்றுல, அந்த காலத்துல வந்த பொழுது 50 to 100 million மக்கள் வரையும் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனா இன்னும் அந்த அளவுக்கு யாரும் இறந்து போகல. ஆனா நமக்கு இது பயமா இருக்கிறது, ஏன்னா நம்முடைய காலப்பகுதியில இவ்வளவு மோசமான ஒண்ணு நம்ம பார்க்காததுனால. அப்ப இது பிரசவ வேதனைக்கு ஆரம்பம் தாங்கிறத நம்ம இந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தெரிஞ்சுக்கணும். ரோமர் 8:22 இதே விதமான வார்த்தை பிரயோகம் வருகிறது. அங்க என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? பாவத்தினால பாதித்திருக்கின்ற இந்த முழு உலகமுமே பிரசவ வேதனையினால தவித்துக் கொண்டிருக்கிறதா? எதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறது? அந்த மனிதனுடைய பாவத்துக்கு விடுதலை தேவைப்படுவது போல உலகமும் கூட தன்னுடைய மீட்பை எதிர்நோக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது, மீட்பிற்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறதுன்னு அங்க அந்த வேதத்துல ரோமரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே போலத்தான் இங்கேயும் அதே வார்த்தை பிரகம் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அந்த பிரசவ வேதனையின் ஆரம்பம் தான். ஆகவே இதுவே முடிவு இல்லைங்கிறது தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது, அந்த சீடர்களுடைய கேள்வியில ஒண்ணு, எப்ப இந்த நீங்க சொன்னது போல இந்த கோவில் தரைமட்டமாக போகிறது? அது ஒண்ணும் அவங்களுக்கு அப்படி போகணும்னு ஆசை இல்லை, ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டார் எப்படி இப்படி ஆக போகுதுன்னு கேக்குறாரு. ஆனா ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லுகிறார். இதுல பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போறார். 8 பிறகு ரொம்ப காரியங்கள் நடக்க போகுது, இனி உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜாதியினாலும் பகைக்கப்படுவீர்கள். இதெல்லாம் சுவாசிகளை குறித்து சொல்லுகிறது. அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள், அநேக கள்ளத்தீர்ப்பு கருத்துகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் அதிகமாவதனால என்ன ஆகும்? அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஆகவே 9 இந்த 14 வரையும் சொல்லி இருக்கிற காரியம் தேவன் வருவதற்கு முன்பாக நடக்க போகின்ற காரியங்கள். அப்ப அப்படியான அந்த மோசமான காரியங்கள் எல்லாம் நடக்க போகிற பொழுது விசுவாசி தளர்ந்து போகக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும், கலங்கி போகக்கூடாது, தன்னுடைய விசுவாசத்தை அவன் காத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இத்தே ஆபத்துக்கள் வரும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வர்றதுக்கு உலக முடிவை பத்தி நீ கேட்கறீங்களே, அதுக்கு இங்க பாருங்க ஒரு அடையாளம் கொடுக்கிறேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இந்த முழு உலகத்திற்கும் அத்தனை நாடுகளுக்கும் அது சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படி பிரசங்கிக்கப்பட்டு அந்த இது நிறைவேறுகிற பொழுது நான் வருவேன். உலகம் பூரா சுவிசேஷம் போயிருக்கு, ஆனா இன்னும் கூட எவ்வளவோ இடங்களுக்கு சுவிசேஷம் போகல, நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அத்தனை நாடுகளுக்கு போனதில்லை. நம் முழு உலகத்தையும் படைத்த தேவனுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அவருக்கு தெரியும். இந்த சுவிசேஷத்தை அனுப்புகிற தேவன் அவர் தான். நம்ம சில நேரம் நம்ம நம்மளை பத்தி பெருசா நினைச்சிட்டு இருப்போம், ஆனா இது தேவனுடைய சுவிசேஷம். அதை அவர் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த கொரோனா வைரஸ் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் கூட சுவிசேஷம் போய்கொண்டே இருக்கிறது. அப்படி போய் எல்லா நாடுகளையும் சேர்ந்த பொழுது அந்த உலக முடிவு வரும் என்று சொல்லுகிறார். இதுக்கு பிறகு அவர் பழைய ஏற்பாட்டுக்கு போய் தானியேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கின்ற காரியத்தையும் இதோடு தொடர்பு படுத்தி கேட்கிறார். ஏன்னா இவங்க கேட்ட இதே கேள்விய தானியேல் தன்னுடைய காலத்தில் கேட்டிருக்கிறான். அதனாலதான் தானியேல் ரொம்ப ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்க ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி தானியேலுக்கு அடையாள மொழியில அவனுக்கு விளக்கமா சொல்லி கொடுக்கிறாரு எப்படி எல்லாம் நடக்க போகிறதுன்னு சொல்லி. ஆண்டவர் அதுக்கு பிறகு என்ன செய்கிறார், தானியேலுடைய தீர்க்க தரிசனத்தையும் சொல்லி அதை ஞாபகப்படுத்தி விட்டு அவர் மறுபடியும் 16வது வசனத்துல சொல்றத பாருங்க. இப்ப இங்க சொல்லுகிற காரியம் உலக முடிவு காலம் அல்ல, எருசலேம் கோயிலுக்கு ஆபத்து வருகிற பொழுது என்ன நடக்கும், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போவார்கள். இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு ஒரு முடிவு வரப்போவது. அப்படி வருகிற பொழுது அவங்க என்ன செய்வாங்க, ஜூலியாவில தானே அந்த எருசலேம் இருந்தது, அவங்க எல்லாம் உயரமான மலைகளை நோக்கி ஓடி போவாங்க சுனாமி வருதுன்னு பயந்து. அப்ப எல்லாருக்கும் என்ன அரசாங்கம் சொன்னிச்சு, உயரமான இருக்கிற இடத்துக்கு ஓடி போயிருங்க, அங்க போனா தான் தப்பிக்கலாம். ரொம்ப பேரால ஓடி போக முடியல, ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மலைகளுக்கு ஓடிப்போ, வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காமல் இருப்பானாக, ஏன்னா அதுக்கு நீ செத்து போயிருவ. வாசலில் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன், ஏன்னா அப்படி நீ திரும்ப போனியாச்சு நீ உயிரோடு இருக்க மாட்ட. அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுப்பவர்களுக்கும் ஐயோ, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆபத்து வரும். நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பதியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன், மழை காலத்துல என்ன பண்றது, கஷ்டமா இருக்குமா இல்லையா? ஓய்வு நாள்ல என்ன செய்யறது, ஓய்வு நாள்ல நம்ம கண்டதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாமா, செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் ஓய்வு நாள்லயாவது மழை காலத்திலேயாவது நடந்துடக்கூடாதுன்னு வேண்டி ஜெபம் பண்ணுங்க. இங்க ஒரு பாடத்தை படிக்கணும், ஓய்வு நாள் ஆண்டவர் எதை விரும்புகிறார், நீ கோயிலுக்கு போய் ஆராதனையில ஈடுபட்டு முழு நாளையும் அவருக்காக பயன்படுத்துவது தான் விரும்புகிறார். அப்படி இந்த கொடுமையான காரியம் நிகழப்போகிறது ஓய்வு நாள்ல நடந்துடக்கூடாதுன்னு நீ ஜெபம் பண்ணிக்க. ஏன், அப்ப ஓய்வு நாள் நீ எனக்கு கொடுக்கலாம். எவ்வளவு தூரம் இதுக்கு மத்தியில கூட ஓய்வு நாள் வந்துடுது இல்லையா? ஆனா உங்கள எவ்வளவு பேர் ஓய்வு நாளுக்கு எத்தனை தடவை கேட்டோம், அதை ஒழுங்காவே வைக்கிறது இல்ல. கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிறது, ஓய்வு நாள் ஆண்டவர் நமக்காக படித்து கொடுத்திருக்கிறாரே, அந்த நாள்ல எவ்வளவு அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ கொஞ்ச நேரத்தை கோயிலுக்கு கொடுத்துட்டு. ஆனா ஆண்டவர் சொல்ற, வரப்போகிற ஆபத்து ஓய்வு நாள்ல வரக்கூடாதுன்னு நீ ஜெபம் பண்ணு. அது மட்டுமல்ல 21, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். இப்ப இங்க ஆண்டவர் ரெண்டு காரியத்தை இணைச்சி இணைச்சி பேசுறாரு. எருசலேமுக்கு நடக்க போறது சொல்றாரு, உலக முடிவு வரப்போகிற தன்னுடைய வருகையின் நேரத்தையும் அந்த நேரத்தையும் இணைத்து பேசுகிறார். அவ நாம தான் எது எதுக்கு தொடர்பானதுன்னு பார்த்து படிக்கணும் ரொம்ப கவனத்தோட. இது ஒரு இலகுவான பகுதி அல்ல. உண்மையிலேயே இதுவும் சிக்கலான பகுதிகளில் சேர்க்க வேண்டிய ஒண்ணு. ஆனா இது படிக்கிறதுக்கு சில வாரங்கள் கூட எடுக்கலாம். இப்ப இங்க சொல்றேன், முதலாவது எருசலேம் எப்ப அழிய போகிறது? ஆண்டவர் சொன்னது போல அவர் மறித்து உயிர் தெழுந்த பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ஏடி 70 சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்துவின் பிறப்புக்கு பிறகு வந்த 70 ஆண்டுல ரோமர்கள் இஸ்ரவேலை தாக்கி எருசலேமுக்குள் நுழைந்து அந்த ஆலயத்தை தரைமட்டமாக்கினார்கள். ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், நீங்க கேட்டீங்களே எப்ப இதெல்லாம் ஒரு கல் இன்னொரு கல் இல்லாதபடி போகும்னு, அது ஏடி 70 நடக்க போகுதுப்பா. ஆனா அதுவல்ல என்னுடைய வருகையின் நேரம், அதுவல்ல இந்த உலக முடிவின் நேரம். பாத்தீங்களா, அதான் அங்க சொல்லுகிறார். ஆனா அந்த 16 வசனத்திலிருந்து 20 வசனம் வரும் உள்ளது வந்து அந்த எருசலேம் தரைமட்டமாக்க போகிற, கோவில் தரைமட்டமாக்க போகின்ற காலத்திலே ரோமர்களால நடந்தது. அந்த நேரத்தில் நடந்தது. அன்னைக்கு ரோமர்கள் வந்த பொழுது பல்லாயிரக்கணக்கான யூதர்களை அவர்கள் வெட்டி சாய்த்தார்கள். ஆண் பெண் கற்பிணி பெண்கள் குழந்தைகள் அப்படின்லாம் இல்லாம அவ்வளவு பேரையும் வெட்டி சாய்த்தாங்க. ரொம்ப அகோரமான படுகொலை அந்த யூதர்கள் மத்தியில் நடந்தது ரோமர்கள் மூலமாக. ஆனா 21 வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறது நிச்சயமாக உலக முடிவுக்கு முன் வருகிற காரியங்கள். அந்நாட்கள் குறைக்கப்படாமல் இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. 22 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். இப்ப 21 வசனத்தில் அவர் சொல்லுகிற உலகம் இதுவரையும் பார்த்திராத ஒரு பெரிய உபத்திரவம் உண்டாகும். இந்த உபத்திரவ காலம் எதை பற்றியது? உலகத்துல பல உபத்திரவங்கள் வந்துட்டே போகும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு. முந்தைய சொல்லிட்டாரு, கொள்ள நோய் வந்துட்டு போகும், போற பத்திய ரூமர்ஸ் வந்துட்டு போகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. உலகமே இதுவரையும் பார்த்திராத இனிமேல் சம்பவத்தியாதமான உபத்திரவம் உண்டாகும். இந்த உபத்திரவம் ஆண்டவரின் வருகை சமீபிக்கின்ற பொழுது ஒரு காலத்தில் நடக்க போகிறார். அது வெளிப்படுத்தல் 20 வசனத்துல அதை கொஞ்ச காலம்னு சொல்லியிருக்கு. சேட்டன்ஸ் லிட்டில் சீசன், சாத்தானுடைய கொஞ்ச காலம்னு சொல்லியிருக்கு. இது ஒரு நீண்ட காலம் அல்ல, ஒரு கொஞ்ச காலம். அது ஒரு மகா உபத்திரவ காலம்னு அதை சொல்லுவார்கள். அந்த காலத்துல கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப உபத்திரவம் ஏற்படும். ஆனா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக, அவருடைய மெய்யான விசுவாசிகளினுடைய நிமித்தமாக அந்த காலம் குறைக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த மகா உபத்திரவ காலம் கொஞ்ச காலமாக இருந்த பொழுதும் விசுவாச அதிக தொல்லைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்த பொழுதும் ஆண்டவர் அந்த காலத்திலும் அவர்களை பாதுகாப்பார்னு சொல்லியிருக்கிறார். அது நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம தைரியமா இருக்கணும். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் பல விஷயங்களை இங்க சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த பகுதியில ஆண்டவர் தன்னுடைய வருகையை பற்றியும் நிச்சயமாக சொல்லுகிறார். ஆனா அந்த வருகைக்கான அடையாளத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அடையாளம் நம்ம பார்த்துட்டோம், என்னது? உலகம் பூரா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். அப்பொழுது உலக முடிவு வரும். அந்த உலக முடிவு வருகிற பொழுது நான் வருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க முக்கியமா நம்ம பழையபடி அந்த 7-8 வசனங்களுக்கு போவோம். கொள்ளை நோய்கள் உண்டாகும். அந்த கொள்ளை நோய் என்று நம்ம பாதித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்படின்னா என்னது? இது பிரசவ வேதனைக்கு ஆரம்பமே தவிர, இது பிரசவத்துல நேரத்துல நடக்க போகின்ற அந்த பயங்கரமான வேதனை இல்லை. ஆகவே உலக முடிவு இந்த கொள்ளை நோயினால் வந்து விடாது. நிச்சயமா இந்த உலகம் முடிய போகிறதே இல்லை. நாம என்ன செய்யணும்? நம்ம வஞ்சிக்காத படிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், ஆண்டவர்ல தங்கி இருக்கணும். இப்ப இதுல இருந்து நாம சில முக்கியமான காரியங்கள் இன்னைக்கு படிக்கணும். இப்ப முதலாவது, இப்ப வந்திருக்கின்ற அந்த கொள்ளை நோய் இன்னும் வரப்போகின்ற ஒரு பெரிய காரியத்துக்கு ஆரம்பமாகத்தான் இருக்கிறது. என்னது அந்த பெரிய பாதிப்பு? இயேசுனுடைய வருகை சமீபிக்கிற பொழுது அவருக்கே தெரிந்த அது ரகசியம், வேறு எவருக்கும் உலகத்தில் தெரியாத ரகசியம். அதை அவர் ரகசியமாகவே வைத்திருக்கிறார். எந்த மனுஷனும் எந்த போதகனும் அதை தெரிந்துக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம் நாள் குறித்து கொண்டிருக்கிறதுலயும் நேரத்தை வீணாக்குறான். நிச்சயமா ஒரு மனிதனும் அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு சீக்ரெட்டா கூட வேதத்துக்குள்ள எங்கேயும் அது மறைத்து வைக்கப்படவும் இல்லை. அவர் வருகிறார் என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சில அடையாளங்களை நமக்கு தெரிந்து கொள்வதற்காக சொல்லி இருக்கிறார். அந்த அடையாளங்கள் கூட பல தடவைகள் இந்த உலகத்துல நடந்து விட்டு போக போகிற அடையாளங்கள். ஆரம்ப காலத்துல பவுலோ பேதுருவோ கூட அவருடைய வருகை தங்களுடைய காலத்திலேயே இருக்க போகிறதுங்கிற விதமாக எழுதியிருக்காங்க. நாமும் அப்படித்தான் வாழணும். நம்முடைய காலத்துல நடந்தாலும் நடக்கலாம், நடக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் நம்ம எப்போ அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழ வேண்டியவர்களாக விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆகவே இப்ப வந்திருக்கின்ற இந்த கொள்ளை நோய் நமக்கு எச்சரிக்கையாக வந்திருக்கிறது. ஆனா இது நினைவுபடுத்துகிறது எதை? ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக அந்த மிகுந்த உபத்திரவம் நடக்க போகின்ற கொஞ்ச காலத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதுவே நமக்கு முடிவு அல்ல. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் நம்ம எடுத்து பார்ப்போம். 2வது அதிகாரத்துல 3-4 வசனங்கள், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பவுல் எந்த நாளை பற்றி சொல்லுகிறார்? உலக முடிவை குறித்து, இயேசுனுடைய வருகையின் நாளை குறித்து. அப்ப அந்த உலக முடிவாகிய இயேசுனுடைய வருகையின் நாள் வருகிற பொழுது சில காரியங்கள் முன்னுக்கே நடக்கும். அதெல்லாம் நடக்காம அது வராது. என்ன நடக்கணும்? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாச துரோகம் ஏற்படும். எது விசுவாச துரோகம்? அன்னைக்கு படிச்சோம் இல்லையா, ரொம்ப காலத்துக்கு முன்பு இல்ல, சமீபத்தில் இந்த சிக்கலான வேத பகுதிகளை பார்க்கிற பொழுது படித்தோம். அப்பாஸ்டசி, சத்தியத்தை விட்டு விலகி ஓடுது. அதாவது சுவிசேஷத்தை கேட்கிற மாதிரி கேட்டு வெளிப்புறமாக வாழ்க்கையில பல காரியங்களை அனுபவித்து, ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்புறமாக மட்டும் அனுபவித்து உண்மையாக மனம் திரும்புதல் ஏற்படாம இருந்து கோயிலுக்கு போயும் காணிக்க கொடுத்தும் ஜபங்கள் பண்ணியும் ஏன் பிரசங்கம் கூட யூதாசு போல செய்தும் ரொம்ப பேர் உலகத்துல இருப்பாங்க. ஆனா அப்படியானவர்களும் அந்த இருக்கிறதையும் கூட விட்டு விலகி போகின்ற ஒரு காலம் வரும். நம்மதான் நினைச்சிட்டு இருப்போம் இந்த மனுஷனா மொத்தமா ஆளா பிரலோகத்துக்கு போக வேண்டியவர், இவனா சத்தியத்தை விட்டுட்டு விலகி போகிறான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காலம் வரும். அநேகம் பேர் சத்தியத்தை விட்டு விலகி போகிற, அதுதான் விசுவாச துரோகம்னு சொல்லுகிறாருங்க. அது முதலாவது நேரிடும். அது மட்டுமில்ல, இன்னொரு அடையாளம், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். இந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் தான் வேதத்துல ஆன்டி கிரைஸ்ட் சொல்லுகிறது. உலகத்துல பல ஆன்டி கிரைஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இது ஒரு தனி மனிதனாக மகா கேடுள்ளவனாக ஒருவன் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக வரப்போகிறான். அவன் வந்துதான் அந்த மகா உபத்திரவ கொஞ்ச காலம் ஏற்பட போகுது. அது அப்படி அது ஏற்படுகிறதுக்கு பொழுது அது முடிவடைய இயேசு வந்து அதை நிறுத்த போகிறார். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. 4வது வசனத்தில், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றையும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாத்தீங்களா, தானியேல் அவங்காலத்துல இத பத்தி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த விளக்கத்திலேயே சொல்லி இருக்கிறார். அப்படி ஒருவன் வரப்போகிறான், கோவிலை பாழாக்குகிறவன். ஆனா அப்படி அவனா இருக்குமோன்னு சொல்லுகிறபடி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே மனிதர்கள் வந்திருக்கிறான், நம்ம காலத்திலயும் வரலாம். ஆனா இவன் அதெல்லாம் விட ரொம்பவும் கொடூரமான மோசமானவன், இன்னும் வரவில்லை. அவருடைய வருகைக்கு முன்பாக வருவான். ஆகவே அதே மாதிரியாக இன்னைக்கு இந்த கொள்ளை நோய், கோவிட் 19 ஆகிய கொள்ளை நோய் வந்திருக்கிறது. ஆனால் இது முடிவுக்கு அடையாளம் அல்ல. இது முடிவு அல்ல என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம். அதுவே நம்ம என்ன செய்யணும், கலங்க கூடாது, கலங்காமல் இருப்பதற்கு எச்சரிக்கையா இருங்கள். உலகமே முடிவுக்கு வந்த மாதிரி விசுவாசி கலங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த காலப்பகுதியில். இது ஒரு அபரிசுத்த வேதனைக்கு ஆரம்பம் தான் நினைச்சு அந்த ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறாரே, அவரே இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் என்பதை நாம கவனத்துல வச்சிருக்கணும். ரெண்டாவது இங்க நம்ம பார்க்க வேண்டியது, இந்த கொள்ளை நோய் ஓடி போயிட போகுது. இதை அனுமதித்திருக்கிறது நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லவரான அந்த ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிற பொழுது அதன் மூலமாக தன்னுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார், தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த நோக்கங்கள் முடிகிற வரையும் இது போகாது. ட்ரம்ப் ஆசைப்பட்டாரு இது வந்து ஈஸ்டர்ல கடையெல்லாம் திறந்துடலாம், எக்கானமி எல்லாம் நல்லா பண்ணிடலான்னு, ஆனா முடியலையே, முடியல. ஆசைதான் பட்டாரே தவிர இது முடிஞ்சிடும் அவர் சொல்லல. ரொம்ப பேருக்கு ஆசை இருக்கிறது, இன்னும் ஒரு வாரத்திலயோ ரெண்டு வாரத்திலயோ முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும் இல்லையா. ஆனா இது முடியும், எப்ப முடியும், அந்த ஆண்டவர் எப்ப தீர்மானிக்கிறாரோ அப்ப முடியும். அதற்கு முன்பாக நம்ம தலைமுடியெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கிறதோ கலங்கி போயிருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. This will come to an end. ஆண்டவருடைய திட்டங்கள், நோக்கங்கள், இதன் மூலமாக அவர் எதை சாதிக்கிறாரோ அது முடிகிற வரையில் அது வரும். சில நேரம் இதன் மூலமா இதையும் கடினப்பட்டு படித்துக் கொண்டிருக்கிற உங்கள் மத்தியில் இருக்கிற சில பேரோடு கூட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு அப்படித்தான், சில பேர் பாருங்க சில நேரம் தலைவலி காய்ச்சல் அது இல்லாம அவன் ஆண்டவர்கிட்ட வர செய்தியா எடுக்க மாட்டான். கேன்சர் வந்தவன் கொய்யோ மையோன்னு கத்த ஆரம்பிப்பான் இல்லையா, அப்பதான் அவனுக்கு ஆண்டவர் தேவைப்படும். இந்த தேவனை கும்பிடு, அந்த சாமியை கும்பிடு, இந்த கோயிலுக்கு போன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சாதாரண தலைவலி ஒரு நோய் வர்ற நேரம் அவங்களை அப்படி பறக்கிறது இல்ல. அதே போல சில நேரம் உங்க கடினமான இருதயத்தை உடைக்கிறதுக்காக, ஆண்டவரை பத்தி நினைச்சு பார்க்க வைக்கிறதுக்காக, இயேசுவரிடத்துல வருவதற்காக தேவன் கூட இந்த நோயின் மூலமாக உங்களோட பேசலாமே. அது அவருடைய திட்டம் நிறைவேற வரையும் அது போகாது. இந்த கொரோனா வியாதி வயசானவங்களுக்கு தான் ரொம்ப ஆபத்து. இப்ப எங்க ஊர்ல நான் பார்த்தேன், ஒரு பட்டியல் போட்டு நேற்று வந்திருந்துச்சு, 25 வயசுல இருந்து 45 வயசு வரலவங்க தான் அதிகமா இங்க பாதிச்சிருக்கு இருக்கிற டோட்டல் நம்பர்ல. அது ஏன் காரணம்னா, இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா முந்திய லாக்டவுன் எல்லாம் கொண்டு வந்து வயசானவங்களெல்லாம் ரொம்ப கவனமா வீட்லயே இருக்க சொல்லிட்டாங்க. 70 வயசுக்கு மேல எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அரசாங்கம் அவங்கள பாதுகாக்குது, ஏன்னா அவங்களுக்கு வந்தா தான் ரொம்ப ஆபத்து. 70 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு வாரது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து, கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், டயபெட்டிஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தப்பவே தப்ப முடியாது சரிங்களா. ஏன்னு சொன்னா இது போய் அதெல்லாம் தாக்கும், ரொம்ப வேகமா தாக்கி அவங்களுக்கு நிமோனியா உண்டாக்கி பிரீத் பண்ண முடியாம ரொம்ப பேர் அப்படித்தான் இறந்து போயிடுறாங்க பாருங்களா. ஆண்டவர் சில நேரம் இதன் மூலமா பேசலாம். வயசானவங்களா இருந்து இன்னும் ஆண்டவர்கிட்ட வராம இருதயம் கடினப்பட்டு போய் இருக்கிறீங்களா அவங்கள யாராவது, அந்த ஆண்டவர் மட்டும்தான் அவங்களை தப்ப வைக்க முடியும். இதுல இருந்து வேற யாரும் தப்ப வைக்க முடியாது. நீங்க என்னன்னா தான் தலைகீழ நின்னுப்பானாலும் தப்ப முடியாது, ஏன்னா இது தேவன் அனுமதித்திருக்கிற காரியம். உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல, ஆண்டவர் பேசுறாருங்கிறத நீங்க ஏன் நினைச்சு பார்க்க கூடாது. இது யாரையும் விடாது, சின்ன பயல்களையும் விடாது, வாலிபர்களையும் விடாது, நடுத்தர வயசுல இருக்கிறவங்களையும் விடாது. வயசானவங்களுக்கு ரொம்பவும் ஆபத்து. இத்தாலி நாட்டில் அதிகமா இறந்தது இந்த வயசானவங்க தான். ஒவ்வொரு நாளும் பொத்து பொத்துன்னு செத்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்களை கொண்டு போறதுக்கு மோச்சரி கூட பத்தாம இருக்குது, ஆம்புலன்ஸ் பத்தாம இருக்குது. அந்த மாதிரி அதை இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா போச்சு. ஆண்டவர் பேசுறாரு, உங்க இருதயத்தை தன் பக்கமாக திருப்புவதற்காக கூட ஆண்டவர் இதை பயன்படுத்தி பேசலாமே. அவருடைய திட்டம் நிறைவேறுகிற வரையில இது இருக்கத்தான் செய்யும். மூணாவது ஒன்னு சொல்ல போகிறேன், அதாவது இந்த கொள்ளை நோயாகிய COVID-19 ரொம்ப வலியை ஏற்படுத்தும். ஆனால் யோசிக்காங்க, ஆண்டவர் அடிச்சா தேவையில்லாம அடிக்க மாட்டார். அப்படி அடிக்கிற பொழுது வலிக்கத்தான் செய்யும். சின்ன பிள்ளைங்களை நம்ம திருத்துற பொழுது என்ன செய்வோம்? இந்த காலத்துல மேல் நாட்டுல எல்லாம் அடிக்கவே கூடாதுட்டான். இருந்தாலும் அடி போடத்தான் சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன அடி, அந்த சின்ன பிள்ளைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி அதை என்ன செய்யும்? விளையாடுறீங்கன்னு சிரிச்சுக்கிட்டு பழையபடியும் அதே தப்ப செய்யத்தான் செய்யும். அதனால அவங்களுக்கு திருத்தாம யாரும் வளர்க்க முடியாது. நீங்க அன்பா கனிவா சொல்லி சொல்லி வளர்த்தா சரியா போவான்னு பாத்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு பாடம் படிச்சு கொடுத்துரும். அவங்க எப்பவுமே திருத்தி வளர்க்கணும் பிள்ளைகளை. ஆண்டவரும் திருத்துகிறார். சில நேரம் அவர் திருத்துகிற பொழுது அவர் போடுகிற அடி வழியா தான் இருக்கும். நம்ம ஜாப பாதிக்கலாம், பேங்க் பேலன்ஸ பாதிக்கலாம், எதை எதுல நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோமோ அதெல்லாம் பாதிக்கலாம். எத்தனையோ நடக்கலாம். இதெல்லாம் நடக்காம இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஜெபம். ஆனா ஆண்டவர் எதையும் ஒரு காரணம் இல்லாம ஒரு நோக்கம் இல்லாம செய்வார். என்ன நினைக்காம என்ன பரிசுப்படுத்தாம இதுல எல்லாம் உன்னுடைய நினைவுகள் இருந்திருக்கே, இதெல்லாம் நீ ஆசைப்பட்டு இருக்கிறாயே, நீ என்ன செய்ய போகிறாய் அவர் கேட்கலாம். அதனால இது வலிக்காம இருக்காது. ஆண்டவர் எனக்கு பாடம் படிச்சு கொடுக்கணும், ஆனா வழியே இல்லாம படிச்சு கொடுங்க சாமின்னு சொல்லக்கூடாது. அது வலிக்கும். இட் வில் பி பெயின்ஃபுல். கலக்கத்தை உண்டாக்கும். ஆனாலும் கலங்க கூடாது. அந்த ஏற்படுத்துகின்ற அந்த வழியை நம்ம தாங்கிக்க தான் வேணும். அது அவசியம். நாலாவது, இதுதான் ஆரம்பம்னு சொல்லியிருக்கேன், பிரசவ வேதனையின் ஆரம்பம்னு சொன்னேன் இல்லையா. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? இன்னும் இதை விட மோசமான வழி வரப்போகிறது இல்லையா. அந்த மோசமான வழி வருகிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். எப்ப அது வரப்போகுது? ஆண்டவருடைய வருகையின் போது. பிள்ளை பிறப்பதற்கு முன்பாக தாய்க்கு வரப்போகிறது. அதான் ரொம்ப உபத்திரவமான பிரசவ வேதனை. அதை போல ஒன்று உலக முடிவு வரப்போகிறது. நித்திய ஆக்கினை தீர்ப்பு வரப்போகிறது. ஆண்டவர் வரப்போகிறார். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். என்னுடைய வருகைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறியான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கு அடையாளமாக இந்த கொள்ளை நோய் வந்திருக்கிறது. நம்ம அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோமா? அந்த மோசமான உபத்திரவத்துக்கு தயார்படுத்திக்கிறோமா? லாக்டவுன் வர்றதுக்கு முந்தி நீங்க எல்லாமே செஞ்சிருப்பீங்க. நான் கூட செஞ்சேன். எல்லாம் போய் வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டோம். ஒரு ரெண்டு வாரத்துக்காவது சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். லாக்டவுன் வந்துட்டா உடனே உடனே ஓடிட்டு இருக்க முடியாதுன்னு. அது ஒரு சின்ன ஏற்பாடு தான். ஆனா பெரிய ஆபத்து வருகிற பொழுது பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறவங்களும் பிரசவத்துல சமீபமா இருக்கிறவங்களுக்கும் ஐயோங்கிறாரா இல்லையா ஆண்டவர்? அந்த காலத்துல மழை வந்துடாம பாத்துக்க, அது ஆபத்தா போயிடும். கூரைக்கு ஏறி கூரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவ நீ இறங்காம பாத்துக்க, ஆபத்தா இருக்கும். அது ரொம்ப ஆபத்தான காலம். ஏன்னா அந்த கேட்டின் மனிதன் வந்து மகா உபத்திரவத்தை உலகத்துல ஏற்படுத்த போகிறான். நாமும் கஷ்டப்பட போகிறோமே. அதுக்காக நம்ம தயார்படுத்திக்கணும். தயார்படுத்துகிறோமா? எப்படி தயார்படுத்துகிறது நான் சொல்ல போகிறேன். ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா? அவருடைய வருகைக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளுகிறோமா? முக்கியமா ஆண்டவர் அறியாதவர்களே, நீங்க என்ன செய்ய போகிறீங்க? இந்த கொள்ள நோகி உண்ட கொண்டு போகாட்டி, நான் காலையில சொன்னது போல மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது கொண்டு கொண்டு போயிடும். இந்த கொள்ளை நோயால் அந்த மரணம் வரவேண்டிய அவசியம் இல்ல, வேற ஒரு நாள போயிடும். ஆகவே உங்களுடைய நாட்கள் என்னப்பட்டிருக்கிறது அதை யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே நீங்க தொடர்ந்து வாழ்ந்துட முடியாது. அந்த முடிவு வருவதற்கு முன்பாக என்ன செய்ய போகிறீர்கள்? ஆண்டவர் இல்லாம போக போறீங்களா? ஆண்டவர் இல்லாம உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய வாக்கில, உங்களுடைய எண்ணங்கள்ல இல்லாம இருந்தா அந்த மரணம் உங்களுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்க போகிறது. அது கேடான ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போக போகிறது. ஏன் இந்த செய்தியை கேட்டு நீங்க சிந்திக்க கூடாது, திருந்த கூடாது? அந்த அன்பின் தேவனாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்க ஏன் வரக்கூடாது? நீங்க யோசிக்கணும். இது நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்று எல்லோரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இந்த கொரோனா வைரஸின் மூலமாக நீ அஞ்சாவதாக கிறிஸ்தவர்களுக்காக சொல்லுகிறேன், நீங்க இதை தாங்கிக்க வேண்டி இருக்கிறது. இங்க பாருங்க, எட்டாவது வசனத்துக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மத்தேயு 24 ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது சொன்ன பிறகு அவர் சொல்லுகிறார், கலங்காதபடி நீங்க எச்சரிக்கையாயிருங்க. அது மட்டுமல்லாமல் இறுதி வரை நினைத்திருக்கிறவனே காப்பாற்றப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும், இந்த கொள்ளை நோய் வந்திருக்கிற நேரத்தில், இது உலகத்தை பாதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், நாமும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில், நம்ம இறுதி வரை நிலைத்திருக்கிறவர்களாக அதற்கான காரியங்களை செய்கிறோமா என்று கேட்டு பார்க்கணும். விசுவாசத்துக்குரிய நடவடிக்கைகள்ல நம்ம வைராக்கியத்தோட தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க கலங்கி போகிறவனும் வஞ்சிக்கப்பட போகிறவனும் விசுவாசத்துல உறுதியா இல்லாதவன் தான். விசுவாசத்துல பல தடங்கல்களை வாழ்க்கைக்கு இடம் கொடுத்திருக்கிறவன் தான் அப்படி இருப்பான். ஆனா ஒரு விசுவாசி அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டு பேதுருவை எடுத்து பாருங்க, அந்த பேதுரு அங்க என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். ரெண்டு பேதுரு 3 10-12 வசனங்கள் வரையும் பார்க்கிற பொழுது, கர்த்தருடைய நாள் இரவில் வருகிற திருடன் வருகிற விதமாய் வரும். இதை வச்சு அவர் படமே எடுத்திருக்கிறாங்க, தேவையில்லாம இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன அர்த்தம், திருடன் வருகிற விதத்துல திருடன் ஒரு நாள் சொல்லிட்டு வரமாட்டான், ரகசியமா தான் வருவான். நமக்கு தெரியாத நேரத்துல தான் வருவான். திருடன் வந்துட்டு போன பிறகுதான் நமக்கு தெரியும், பொருள் எல்லாம் காணாம போச்சு. ஆகவே திருடன் வருகிற போல நமக்கு தான் தெரியாது அவர் எப்ப வரப்போறாரு, எந்த நேரத்துல வரப்போறாரு. ஆகவே நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் வருவார்னு அதுக்கு அர்த்தம். அதே விதத்துல கர்த்தருடைய நாள் வரும், நாம் எதிர்பார்க்காத நேரத்தில். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கையில், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாத்தீங்களா, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து போகும், பூதங்கள் எரிந்து உருகி போகும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும், பரிசுத்த நடத்தையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்கும். ஆண்டவர் வரப்போகிறார், அந்த கொள்ளை நோயால கூட நம்முடைய உயிர் போய்விடலாம், நமக்கு தெரியாது. ஆனா இந்த நேரத்துல நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த நடவடிக்கைகள் இருக்கிறதா, இல்ல அதுல ஏதாவது குறை வச்சுட்டு இருக்கிறீங்களா? தேவ பக்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பாஸ்டர் மார்ட்டின் எழுதின தேவ பயம் என்ற புத்தகத்தை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் வாங்கி வாசிச்சிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த நேரத்துல வாங்கி வாசிக்க வேண்டியது. நம்ம மக்கள் மத்தியில ரொம்ப குறைவா இருக்கிறது சபைகள்லயும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் தேவ பயம்தான். ஆண்டவர் அன்பு காட்டுகிறார், அன்பு காட்டுகிறார், அன்பு காட்டுகிறார்னு கேட்டு சலிச்சு போய் அன்பை பத்தியே பேசுறவங்களா தான் இருக்கிறீங்களே தவிர, அந்த அன்பு அடிக்கிற அன்புன்னு கூட ஒரு தெரியாம இருக்கிறீங்க. அவர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிற தேவன் இல்ல. நம்ம அறியாமைய அவர் வெறுக்கிறார், நம்ம துருக்கணம் உள்ளவர்களாக இருக்கிறத அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். தேவ பக்தி தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம இருக்கிறது அவருக்கு விருப்பமா இல்ல. அவருதான் இங்க சொல்லப்படுகிறது, எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, தேவ பக்தி உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? இதுதான் காலம், இந்த நேரத்துல அதுக்குத்தான் இடம் கொடுக்கணும். மற்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கிறாரே, இந்த நேரத்துல வேதத்தை வாசித்து உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் அடைக்க வேண்டிய பக்திக்கு விரோதமாக குறைவாக இருக்கிறதெல்லாம் அடைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. கடைசி வரையும் நிலைத்திருக்கிறவனே பல்லவம் போவான் நேரத்தில் சொல்லி இருக்கிறதே. அதாவது கடைசி வரையும் சுவாசத்தில் தங்கியிருந்து நிலைத்திருந்து வளர்ந்து மோட்ச பயணத்துல ஜான் பனியன் எழுதியிருக்கிற மாதிரி அந்த கிறிஸ்டியன் கடைசி வரையும் விடாமுயற்சியோடு அங்கு போனானே, அந்த விடாமுயற்சி உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி இருக்கிறவங்க தான் அவருடைய வருகைக்கு மிகுந்த அவளோட காத்திருப்பாங்க, இல்லாட்டி பயம்தான் இருக்கும் அவனுக்கு. தேவனுடைய வருகைக்கு மிகுந்த அவளோடு காத்திருக்கிறீங்களா? ஒன்று தெசலோனியர் பார்ப்போம், ஒன்று தெசலோனியர் ஐந்தாவது அதிகாரம் 6-11 வரையும். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெரிந்தவர்களாய் இருக்க கடவோம். அதாவது ஆண்டவருடைய வருகையை பற்றி நினைக்கிற பொழுது தூங்குகிறவர்கள் மாதிரி தூங்காம விழித்துக் கொண்டு இருக்க வேண்டும். சில பேர் தூங்குற மாதிரி இருப்பான், பாசாங்க பண்ணிட்டு தூங்க மாட்டான். நாம என்ன செய்யணும்? நல்லா முழிச்சிருக்கணும். தூங்குகிறவர்கள் ராத்திரியில் தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொள்ள கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். அதாவது நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு. நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இங்க பவுல் அப்போஸ்தலன் இந்த யாருக்கு எழுதினா, அந்த தெசலோனிக்கேயர் மேல அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் அவங்க சரியானபடி வாழ்ந்திருக்கிறாங்க விசுவாசிகளாக. ஆனா இங்க சொல்ற, நீங்க எப்படி இருக்கணும்? பகலுக்குரியவர்களாக இருக்கணும். நீங்க விழித்திருக்கணும். இந்த விழித்திருக்குங்கிறது நம்ம கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறத பத்தி சொல்லல, விசுவாச விழிப்பு. எப்பவும் கவனத்தோட ஜாக்கிரதையா நிதானமா வேத சத்தியங்கள்ல நம்ம வளர்ந்து நல்ல சத்தியங்களை பாதுகாத்து அந்த சத்தியத்தின் படி ஆண்டவரை ஆராதித்து எந்த விதத்திலும் ஆண்டவருடைய ஆராதனையில குறை வைக்காம எங்களுடைய விசுவாச வளர்ச்சியில் எந்த விதமான குறைகளும் வைத்திருக்காம ஆண்டவருடைய கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையில் சிந்தனையில் கொண்டிருந்து அதன்படி நடந்து நாம் விசுவாசத்தோடு இருக்கணும். அப்படி விசுவாசத்தில் நாம் வளர்வது மட்டுமல்ல மற்றவர்களையும் தேறுதல் சொல்லி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். எப்ப அதெல்லாம் செய்யணும்? ஆண்டவருடைய வருகையை நினைவில் கொண்டு. இந்த தெசலோனிக்கேயரும் அதுதான் அவர் சொல்றார். மற்றவங்க தூங்குற மாதிரி நாம தூங்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்? தேவனுடைய வருகை. அங்க ஏற்கனவே 4 வசனத்துல சொல்லுகிறது, சகோதரரே அந்த நாள் திருடனை போல வரப்போகிறது. நீங்க எதிர்பாராத நேரத்துல வரப்போகிறது. அப்படி வருகிற பொழுது நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நீங்க எல்லாம் உங்களை யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் உங்களை அருமை ஆசீர் வைத்திருக்கிறார். உண்மையில பார்க்க போனா இந்திய மக்கள் மத்தியில, இப்ப நான் அந்த ஊருக்கு வந்தே ஒரு 30 இருக்கும், அதுக்கு முந்தி தான் வர ஆரம்பிச்சேன். அப்பதான் சர்ச்சஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ரிஃபார்ம் சத்தியம், சர்வ ஆண்டவருடைய சர்வ வல்லமை, அவருடைய பராமரிப்பு, கிருபையின் போதனைகள், இப்ப நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்கின்ற சத்தியங்களும் அவ்வளவா இல்லை. சில பேர் அப்படியெல்லாம் போதிக்கிறத மாய்மானம் செஞ்சுக்கிட்டு இருந்ததோட சரி, உண்மையான பக்தியா இல்ல. நாம போய் ஒரு மனசுத்தோட நான் பிரசங்கம் பண்றதுக்கு கூட அப்ப சர்ச்சஸ் பெருசா ஒன்னும் இல்லை. அதனாலதான் நாமளே தயார் பண்ணி சில பேருக்கு உதவி செய்து அவர்களை வளர்த்து சபை நிலநாட்டணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட செயல்பட்டேன். அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு வில்லியம் கேரினா யாருன்னு தெரியாது, ஜான் காவின்னா யாருன்னு தெரியாது, மார்ட்டின் லூத்தர்னா யாருன்னு தெரியாது. இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்கு கூட அப்படி பேர் வச்சிருக்கிறதுக்கு காரணம், எங்களுக்கெல்லாம் இது தெரியாம போயிருச்சு, இவ்வளவு நாளும் கண்ணு தெரியாம இருந்திருக்கிறோமேன்னு வைக்க ஆரம்பிச்சீங்க கொஞ்சம் பேர். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல போதகர்களை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை பதித்து ஆராய்ந்து படித்து ஒழுங்கா போதிக்கணும்னு இருதயம் இருக்கிறவங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ரிஃபார்ம் சர்ச்சஸ் நாம சொல்லிக்கிறபடி கொஞ்சம் இருக்குது, பெருசா இல்ல, உண்மைதான், கொஞ்சம் இருக்குதான் செய்யுது. அந்த சபைகளுக்கு போய் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த ஆண்டவருக்கு நீங்க எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறீங்க? அவருடைய நாள் வரப்போகிறது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அது வரப்போகிறது. ஆனா அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமா இருந்தா மட்டும்தானே லாக்டவுன் வரப்போகுதுன்னு எந்த வித கவலையுமே இல்லாம ஒருத்தனும் போய் ஒன்னும் வாங்கி வச்சிருக்காம இருந்தா அவன் என்ன பண்ண போறான்? பைப்ல வர தண்ணியை மட்டும்தான் குடிச்சுட்டு இருக்கணும். அப்ப நம்ம வாங்கி வச்சிருக்கிறவங்களும் அந்த ஒன்னும் பிரச்சனை இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கலாமா இல்லையா? அப்ப ஆயத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவர் வருகிற போது என்னத்தை கேட்க போகிறார்? நம்ம விசுவாசம் சரியா இருக்குன்னு தான் பார்க்க போகிறார். பக்தி விருத்தியில முன்னால போயிருக்கிறோமான்னு தான் பார்க்க போகிறார். ஆனா அதுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? எவ்வளவோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கூட இத்தனை வருஷத்துல பல புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறோம் வாசிக்க. தமிழ்ல அப்பதான் அந்த மாதிரி நல்ல புத்தகங்கள் இல்லை. திருமண சீவம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, 6 volumes வந்துருச்சு. ஆண்டவர் நமக்கு ரொம்ப ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனா எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பயன்படுத்துக்கிறீங்க? இதெல்லாம் இல்லாம இருந்த காலத்துல எவ்வளவு கண் தெரியாதவர்களா இருந்திருக்கிறோம். ஆனா இருந்தா இன்னைக்கும் அதெல்லாம் வாசிக்காம பயன்படுத்தாம இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா நம்ம ஆண்டவருடைய நாளுக்கு தயாரா இருக்கிறவங்க மாதிரியே தெரியலையே. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? வைராக்கியமா நிலைத்திருக்கிறோமா? தேவன்ல பக்தியில் வளர்கிறோமா? நீங்க உங்களையே கேட்டு பார்க்கணும். கடைசி 6வது, ஆண்டவர் அறியாதவர்களுக்கு, இன்னும் அவரை சுவாசிக்காதவர்களுக்கு, இன்னும் அவர் இருதயத்துல அவருக்கு இடம் கொடுக்காதவர்களுக்கு, இந்த கொலை நோய் எதை காட்டுகிறது? எதற்கு ஆரம்பமாக இருக்கிறது? வரப்போகிற நியாய தீர்ப்பு, உலகம் முடிகிற பொழுது, இயேசு வருகிற பொழுது நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு அன்றைக்கு நடக்க போகிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அன்னைக்கு அந்த நியாய தீர்ப்பு நடக்கிற பொழுது யாரும் மனம் திரும்புவதற்கு வழியே இல்லை. அதற்கு முன்னால்தான் மனம் திரும்பணும். ஒண்ணு, நம்ம மரிக்கிறதுக்கு முன்பாக, இறப்பதற்கு முன்பாக மனம் திரும்பணும். அந்த இறப்பு, அந்த மரணம் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. அந்த நியாய தீர்ப்பு வந்த பிறகு யாரும் மனம் திரும்ப முடியாது. 1 பேதுரு, நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். 4வது அதிகாரம், அதுல பாருங்க, 17-18 வசனங்கள். பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கிறது. அதாவது தேவனுடைய வீடுங்கிற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே அது வருகிற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளோட தான் ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நம்மோட கூட ஆரம்பிக்கும். முந்தி நம்மிடத்திலே அது ஆரம்பித்தால், அதாவது விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் இருக்கிறவர்கள் மத்தியிலேயே அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குமானால், தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், அதான் நீதிமானாக இருக்கிறவனே நித்திய தீர்ப்பை அடைவதற்கு அந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக போக வேண்டியது இருப்பது அவசியமாக இருந்தால், பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அப்படின்னா அவங்களுக்கு என்ன பயங்கரமா நடக்க போகுதோ அப்படின்னு பேதுரு கேக்குற. பார்த்தீங்களா? நியாய தீர்ப்பு பயங்கரமான நாள். விசுவாசிக்கு இல்ல, உண்மையான விசுவாசிக்கு இல்ல. உண்மையாக மனம் திரும்பி தேவனை விசுவாசித்து நிலைத்து நிற்கிறவன் அந்த நாள்ல சந்தோஷப்படணும். ஏன், அவனுக்கு தேவனுக்கு பக்கத்துல நிற்பான். கேடானவர்கள் மத்தியில அவனுடைய விசுவாசம் தன்னுடைய பெருமையை ஆண்டவர் சொல்லுவார். ஆனா பாவிகளும் பக்தி இல்லாதவர்களும், வாழ்க்கையில பக்திக்குரிய காரியங்களையே தொடர்ந்து நிலைத்து நிற்காதவர்களும், ஆண்டவரை அறியாமல் தொடர்ந்து பாவத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த நாள் எப்படி இருக்க போகிறதோ என்று பேதுரு சொல்வதற்கு காரணம் அவர்களுக்கு அது ஆபத்தான நாள் என்பதால் தான். 2 தெசலோனியர் இன்னொரு வசனத்தையும் பார்ப்போமே. 2 தெசலோனியர் 1வது அதிகாரம், அதுல 7-9 வரையுள்ள வசனங்களை பார்த்தா, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவானித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை சுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் சுவாசிக்கிறவர்கள் எல்லோரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராகியும் அவர் வரப்போகிறார். பாத்தீங்களா? ஆனா தேவனுடைய தேவனை அறியாதவர்களுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தான் அந்த நீதியுள்ள ஆக்கினை நடக்க போகிறது. இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவன் உங்களால் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய இருதயத்திலே முழுமையாக விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அவரை தவிர வேறு எவருமே எனக்கு தேவன் இல்லை, கல்லையோ மண்ணையோ மனுஷனுடைய எண்ணங்களையோ அதற்கெல்லாம் நான் ஆராதனை செலுத்தல, என் இருதயத்தில் இடம் கொடுக்கல, இயேசு மட்டுமே ஆண்டவராக இருக்கிறார், இயேசு அருமையாக ரட்சிப்பை மற்றவருடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறத நான் பார்க்கிறேன், அதே வாழ்க்கைத்தான் எனக்கும், அந்த இயேசுதான் என்னுடைய தேவன், அவரின்றி வேறு எவரும் எனக்கு தேவர்கள் இல்லை, அவரை பின்பற்றி நான் வாழுகிறேன் உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த மாதிரி உங்களால சொல்ல முடியாட்டி, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நீங்க அமைத்துக் கொண்டிருக்காவிட்டால் அந்த ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. அந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளை பத்தி தான் அந்த மத்தேயு 24 இயேசு சொல்லிக்கிட்டு இருக்கிறார், உலகத்தின் முடிவு நாள், நான் வருகிற நாள், அது ஆனந்தமான நாளா இருக்காது ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு. இந்த கொள்ளை நோய் அந்த நாளை நினைவுபடுத்துகிறது. இதுவே பிரசவ வேதனையின் ஆரம்பமாக இருந்தால் பிள்ளை பெறுவதற்கு முன்பாக அந்த தாய் எவ்வளவு பிரசவ வேதனையை அனுபவிக்கப் போகிறார் அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? இதுவே கஷ்டப்படுத்துகிறதாக இருந்தா அது எவ்வளவு கஷ்டமா இருக்க போகுது. அதுக்கு முன்பாக நீங்க ஏன் திருந்த கூடாது? அதுக்கு முன்பாக நீங்க ஏன் இயேசு கிட்ட வரக்கூடாது? அவர் இலவசமாகத்தினுடைய கிருபையின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பு, அந்த நித்திய தேவ நித்திய வாழ்க்கையை நீங்க ஏன் அடையக்கூடாது? ஆண்டவர் நம்மளாம் ரொம்ப கஷ்டப்படுத்தல. நீங்க அதுக்காக தலகீழா நிக்க தேவையில்லை, நீங்க அதுக்காக விரதம் எல்லாம் எடுக்க தேவையில்லை. அவர் சொல்லுகிற செய்தியை கேட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் வேணும், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரேன்னு சொன்னாலே போதும். எவ்வளவு இலகுவா அதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் தெரியுமா? நீங்க ஒன்னும் அவருக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, உங்க உடல சரீரத்தை நீங்க கஷ்டப்படுத்திக்க தேவையில்லை. அவர் உங்க இருதயத்தை தான் கேட்கிறாரே தவிர வேறு எதையும் உங்களிடத்துல இருந்து கேட்கல. ஏன் நீங்க அவரை விசுவாசிக்க கூடாது? ஏன் நீங்க உங்க பாவத்திலிருந்து விடுதலை அடையக்கூடாது? அந்த தேவனிடத்திலிருந்து அவர் கிருபையின் மூலமாக அளிக்கின்ற பாவ மன்னிப்பை நீங்க ஏன் கை நீட்டி பெற்றுக் கொள்ளக்கூடாது? அந்த தேவனை விசுவாசிக்கிற பொழுது அப்பதான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அப்பதான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு பற்றிய பயம் ஏற்படாது. இந்த கொள்ளை நோயை கூட வித்தியாசமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. என் தேவன் என்னோடு இருக்கிற பொழுது இந்த கொள்ளை நோய் என்ன, எந்த உபத்திரவம் எது நடந்தாலும் கூட அந்த ஆண்டவர் என்ன பாதுகாப்பாருங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும். அதை கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து. அவரை ஏன் நீங்க விசுவாசிக்க கூடாது? சிந்தித்து பாருங்க. காலதாமதம் செய்யாதீங்க. அன்போடு உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிற அந்த தேவனிடத்துல உங்களுடைய இருதயம் மாற்றும்படியாக அவரை விசுவாசியுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த மாலை நேரத்திலும் கூட நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசி இருக்கிறீர். உம்முடைய வருகையை நினைவுபடுத்தும்படியாக இந்த COVID-19 வந்திருக்கிறது. இது பலவிதமான உபாதைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த பொழுதும், பல பேருக்கு மன கலக்கத்தை உண்டாக்கி இருக்கின்ற பொழுதும், இது கோரமான காரியங்கள் நடக்க போகின்ற உபத்திரவ காலத்தை நினைவுபடுத்துகிறதே தவிர இதுவே மகா உபத்திரவ காலம் அல்ல, உலக முடிவின் அடையாளமும் அல்ல என்பதை நீர் விளக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இன்று எங்களோடு பேசி இருக்கிறீர். இவர்கள் எல்லோருக்கும் கூட நீர் சமாதானத்தை கொடு. உம்மை அறிந்து விசுவாசித்து வாழ்க்கையிலே தவறிழைத்திருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடும். இப்போதாவது அவர்கள் திருந்தி இனியாவது உமக்கு உம்முடைய நாமத்துக்கு எந்த களங்கமும் ஏற்படுத்தாமல் பக்தியோடு வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை அவர்கள் எடுக்கும்படியாக அவர்களோடு பேசும். உம்மை அறியாதவர்களுடைய இருதயத்தை உம் பக்கமாக திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கு பாவம் மன்னிப்பை கொடும், ரட்சிப்பை கொடும். இந்த நாள் கிருபையின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வல்லமையான ஆவியின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த காலங்களிலே நீர் எங்களை எல்லாம் இணைத்து இப்படியாக நாம் சத்தியத்தை கேட்கவும் ஐக்கியத்திலே பலப்படவும் நீர் செய்து வருகின்ற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் எங்களை வழிநடத்தும், தொடர்ந்தும் எங்களோடு பேசும். எங்களுடைய பாதைகளை நாம் கவனத்தோடு அதில் நடந்து போக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வரப்போகிற இந்த புதிய வாரத்திலும் கூட நீர் எங்களை வழிநடத்தி நாட்களை வீணாக்கிக் கொள்ளாதபடி பயனுள்ளதாக இருக்கும்படியாக நாம் அமைத்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்டும். இங்கு ஒவ்வொரு சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த சபைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை நிறைவேற்றும். இந்த பிள்ளைகளை எல்லோருடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய கவலைகளோ வருத்தங்கள் துன்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, அவர்களை எல்லாம் நீர் தீர்த்து வையும் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய ரட்சிப்பை அறிந்தவர்களாக, பெற்றுக்கொண்டவர்களாக, அதை அனுபவிக்கிறவர்களாக கேட்கிற எல்லோரும் இருக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.